இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற தலைப்பு பாதாளத்தின் அக்னியினால் ஞானஸ்தானம், அப்படி இல்லைன்னா பாதாளத்தின் வல்லமையினால் ஞானஸ்தானம். ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்காம, ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்காம, அக்னினால் ஞானஸ்தானம் எடுக்காம, முன்மாரி மலையினால் ஞானஸ்தானம் எடுக்காம, பின்மாரி மலையினால் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிற தேவ ஜனங்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னா பாதாளத்தின் அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு புரியும். பாதாளத்தின் வல்லமைகள் வெளியில் மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிற ஜனங்கள் பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளலைன்னா பாதாளத்தின் வல்லமைகள் அவங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அழித்துவிடும். மத்தேயு 16 அதிகாரம் 15 19 வரை வாசிப்போம். மத்தேயு 16 15 19 வரை.
அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம், கண்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்படின்னா பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தபடினால் பேதுருவை பாறைன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி யார் யார் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்களோ அவங்க எல்லாருமே பாறை தான். அப்போ கிறிஸ்துவாகிய மூலக்கல்லின் மேல் அஸ்திபாரம் போட்டு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடுகிறவர்கள், அஸ்திபாரம் போடுகிறவர்களுக்கு பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளாது. இது ஊமையாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். அப்போ கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடுகிறவர்கள் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளாது, அல்லது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்குது. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதாளத்தினுடைய வல்லமைகள் அந்த வாசலை விட்டு வெளியே வராது. அப்போ உண்மையாகவே பாதாளம் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையிலையும் நம்முடைய சரீரத்தில் பாதாளத்தினுடைய வல்லமை இருக்குது. அப்போ பாதாளம்னு ஒன்று இருக்குது, தாழ்ந்த பாதாளம்னு ஒன்று இருக்குது, உயர்ந்த பாதாளம்னு ஒன்று இருக்குது. சோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பாப்பா, யாருக்காவது தெரியுமான்னு பார்க்கலாம். ஆமாம், பாதாளத்தின் வாசல் எதுவாக இருக்கும்? கரெக்டு, நம்ம சரீர அவயவங்களில் பாதாளத்தின் வாசல் எது? வாய். வாய் தான் பாதாளத்தின் வாசல். காரணம், வாய் வழியாக வந்து தான் இருதய சிந்தனைகள், வாய் வழியாக வந்து தான் மனுஷனை தீட்டுப்படுத்துது. அப்படின்னா அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் கெடுக்கிறது. மத்தேயு 15 அதிகாரம் 18-20 வரை வாசிப்போம். மத்தேயு 15:18-20
வரை. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், பேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார்.
போதும். அப்போ பாதாளத்தின் வல்லமைகள் இருதயத்திலிருந்து, பாதாளத்தில் இருக்கிற அந்த சிந்தனைகள் வெளியே வந்து என்ன பண்ணுதுன்னா மனுஷனை தீட்டுப்படுத்தும், அப்படின்னா அவனை மேற்கொள்ளுகிறது. அப்போ பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் வசனத்தில் வாசிக்கிறோம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்போ பாதாளத்தின் பலன் என்னவா இருக்கும்? பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்போ பாதாளத்தினுடைய பலன் நித்திய ஜீவ வார்த்தைகள். கரெக்ட், ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட சொல்கிறாரு. அப்போ பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், அதே மாதிரி பாதாளத்தின் பலன் கிறிஸ்துவனுடைய நித்தியஜீவ வார்த்தைகள். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 8:6 உன்னத பாட்டு 8:6 உன்னத பாட்டு 8:6 8:6 இல்லை, உன்னத பாட்டு 8:6 வைராக்கியம், வைராக்கியம் பாருங்க, பாதாளத்தில் அக்னி எரியுதாமா? எங்க எரியுது? இருதயத்தில் எரியிற அக்னிய பாதாளத்தில் எரியிற அக்னிக்கு ஒப்பாக இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் சில சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளைய எரிஞ்சு 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 ரொம்ப வேக வச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை வந்து மனசுக்குள்ளே நாம் பதிச்சிட்டோம்னா, ஒரு கார் வாங்கணும், அல்லது ஒரு வீடு வாங்கணும், அல்லது நான் வெளிநாட்டுக்கு போகணும், இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, அது நம் இருதயத்தில் எப்போவுமே எரியிற அக்னியை போல இருந்து என்றைக்கு அது கிடைக்கும், என்றைக்கு அது கிடைக்கும்னு சொல்லி அந்த சிந்தனைகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், உருக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே பாதாளத்தின் வல்லமையில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் தான் பாதாளத்தினுடைய அந்த அனல் இருக்கிறது. ஓசியா 13:14-16 ஓசியா 13:14-16 போகும். போதும். இங்க பாதாளமே உன் சங்காரம் எங்கே? நம்ம முதல்ல வாசிக்கிறோம், பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவாக இருப்பதாக. அப்படின்னா ஒரு மனுஷன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்புங்கிறது தீர்வாகாது. அவன் என்ன செஞ்சானோ அந்த தண்டனையை அவன் அனுபவிக்கணும். அப்போ வந்து தேவனுடைய வல்லமை அங்கே புறப்படுது. எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனுஷன் செஞ்ச தீமையான கிரியைகளுக்கு அவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு புறப்படுகிறது. எப்படி புறப்படுதுன்னா, வனாந்தரத்திலிருந்து கீழ்காற்று. கீழ்காற்றுனா கிழக்கன் காற்று. வனாந்தரத்துலேருந்து எழும்பி வருது. வந்து என்ன பண்ணுதுன்னா, எல்லா ஊற்றுகளையும் வற்றி போக செய்கிறது. ஊற்றுன்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கே ஆசீர்வாதம் வருதோ அத்தனை இடத்தையும் காலி பண்ணிடும். அதே மாதிரி மூல உபதேசங்கள் அடிப்படையாக இருக்கிற என்னென்ன மனுஷங்கிட்ட இருக்குதோ, அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையாக எங்கெங்கே என்னென்ன காரியங்கள் இருக்குதோ, அந்த காரியங்களை இந்த பாதாளத்தின் சங்காரங்கள் வந்து வரும் அவனிலிருந்து மேற்கொள்ளும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பாக வெளிப்பட்டு அவனுடைய எல்லா காரியங்களையும் அழித்து விட போகிறது. அதே மாதிரி இச்சிக்கப்படத்தக்க அப்படின்னா எது எதில் ரொம்ப விருப்பம் வச்சுருக்கானோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பாதாளத்தின் வல்லமைகள் வந்து அழித்து போடுகிறது. இது யாருன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சமரியா. சமரியான்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை கலந்துருக்கிற இந்த ஜனங்களுக்கு பேர் தான் சமரியா ஜனங்கள். மொத்தம் 12 கோத்திரம், 2 கோத்திரம் வந்து தனியாக இருக்குது, 10 கோத்திரம் வந்து சமரியா என்று அழைக்கப்படுகிறது, 2 கோத்திரம் யூதாயான்னு அழைக்கப்படுகிறது, பாக்கி இருக்கிற 10 கோத்திரங்கள் சமரியா என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பாதாளத்தின் சங்காரங்கள் வெளிப்படும் பொழுது அவர்களுடைய கர்ப்பவதிகள் கீறி போடப்படுவார்கள். அப்படின்னா அவங்களுடைய ஊழியம் நாசமாகுது, பிள்ளைகளை கல்லின் மேல் மோதி அடிப்பார்கள். அந்த கிறிஸ்துவ சமுதாயத்திலிருந்து அல்லது ஜாதிகளுடைய முறைப்படி இருக்கிற ஆசரிப்பு முறைகளை கலந்திருக்கிற அந்த ஆராதனைகளையும் அந்த அடிப்படை மூல உபதேசங்களையும் தேவன் கவிழ்த்து போடுகிறார் அல்லது சிதறடிக்கிறார். இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நிலை நிற்க வேண்டும். அப்படி இல்லைனா பாதாளத்தின் வல்லமைகள் அவர்களை மேற்கொள்ளும். கிறிஸ்துவிய மூளைக்கல்லின் மேல் அஸ்திபாரம் போடாமல் வேற எதையாவது அடிப்படையாக அடிப்படை மூலோபதேசமாக வைத்திருந்தால் அந்த மூல உபதேசங்களை அல்லது அந்த அடிப்படை உபதேசங்களை பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளும். அப்போது அந்த பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய பலம் எதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவின் நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அந்த பாதாளத்தினுடைய வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய பலம் இருக்கிறது. வேறு எந்த மாதிரி அடிப்படை உபதேசங்களை கொண்டு வந்து மனுஷன் போட்டாலும் பாதாளத்தின் வல்லமைகள் அவனை மேற்கொள்ளும். அப்படின்னா பாதாளத்தின் வல்லமைகள்னா அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளே அவனுடைய அடிப்படை மூல உபதேசத்தை அது மேற்கொள்ளும். யோனா 4:7-8, யோனா எழுதின புஸ்தகம் 4:7-8. யோனா 4:7-8.
மறுநாளிலோ கிழக்கு விளக்கு நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார், அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணிக்கு நிமித்தம் எச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான்.
போதும். இங்கு கீழ்காற்றினுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப உஷ்ணம் நிறைஞ்சது. கத்தருடைய கீழ்காற்று புறப்பட்டு வந்ததுன்னா ரொம்ப வெப்பம் நிறைஞ்சதாக இருக்கும். அந்த வெப்பம் நிறைஞ்ச காற்று வந்துச்சுன்னா அவனுக்கு வந்து மனுஷனுடைய முகம் வந்து மிக கருகி போகும் அல்லது ரொம்ப சோர்ந்து போவான். அது பார்த்திங்கன்னா காலை வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணும், மாலை வெயில் வந்து அவ்வளோ தொந்தரவு பண்ணாது. அது மாதிரி கீழ்காற்று கிழக்கிலேருந்து வர்ற காற்று வெப்ப காற்று யோனா மேலே அடிக்கும்போது யோனா வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப எரிச்சல் அடைகிறாரு. ஆம்பகுக் 1:9. ஆம்பகுக் 1:9.
அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்வார்கள், அவர்களுடைய முகங்கள் சுவரை செய்யும் கீழ்காற்றை போலிருக்கும், அவர்கள் மனதளனை ஜனங்கள் சிறைபிடித்து
போதும். அப்போ இங்கே கீழ்காற்று என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கீழ்காற்று அடிச்சதுன்னா முதல்ல என்ன பண்ணுனா முகத்தை கருக்கி போடும். இங்கிலீஷ் பைபிளில் வந்து போட்டிருக்குது முகத்தை கருக்கும். வெப்பக்காற்று காலையில் வெப்பக்காற்று அடிச்சுதுன்னா அது ஒரு மனுஷனுடைய முகத்தை கருக்கி போடும். அதே மாதிரி பாதாளத்தினுடைய வல்லமைகள் அப்படின்னா இருதயத்திலிருந்து வர்ற சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் வாய் வழியாக வந்துச்சுன்னா அது கேட்குறவங்களுடைய முகத்தையும் கருக்கி போடும், அது பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய முகத்தையும் அது கருக்கி போடும். யோபு 14:20-22 யோபு 14:20-22 போதும். அப்போது பாதாளத்துக்கு போனால் அவனுடைய முகரூபம் மாறி போகும். அப்போது பாதாளத்துக்கு போயிட்டு மனுஷன் வெளியே வந்தானா அவனுடைய முகரூபம் முற்றிலும் மாறிபட்டு. அதே மாதிரி சரீரத்தில் பாதாளத்தினுடைய வல்லமைகள் இருக்கிற இடத்துலேருந்து அல்லது இருதயத்திலிருந்து கெட்ட சிந்தனைகளும் கோபங்களும் சண்டைகளும் வைராக்கியங்களும் வெளியில் வந்துச்சுன்னா அது பேசுகிற ஆளுடைய முகத்தையும் கருக்கும், கேட்குறவங்களுடைய முகத்தையும் கருக்கும். அப்படியாக பாதாளத்தின் வல்லமைகள் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை நாசம் பண்ணும். அப்போ பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை அஸ்திபாரமாக நாம் பின்பற்றும் பொழுது இருதயத்தினுடைய எண்ணங்கள் அந்த வாசலை விட்டு வெளியே வராது. அப்படின்னா வாயை விட்டு வெளியே வராது, அதை தடை பண்ணி விட்டுரும். அப்போ கிறிஸ்துவனுடைய மூலபதேசங்கள் அல்லது கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை ஒரு மனுஷன் பின்பற்றும் போது மட்டும்தான் அவனுடைய இருதயத்தினுடைய யோசனைகள் சிந்தனைகள் கட்டுப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு அது அவனுக்கு தீமை உண்டாக்காதபடி அவன் காத்துக்கொள்ள முடியும். இல்லாட்டின்னா இருதயத்திலிருந்து வெளியே வருகிற சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் அவனை தீட்டுப்படுத்தி அவனுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டே இருக்கும். சங்கீதம் 49:14-15 போதும். அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருதயத்தினுடைய எண்ணங்கள் முகத்தில் பிரதிபலிக்கும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை பார்க்கணும்னு சொன்னால் அவனுடைய முகத்தை பார்த்தா போதும் என்னங்கிறது தெரியும். ஆமாம், அதே மாதிரி ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வெளியில் வர்றதை வச்சு பாக்கி இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாதாளத்தினுடைய வல்லமைகள் அவனுடைய முகத்தை கருக்கும். அப்போ இந்த பாதாளத்தினுடைய வல்லமைகளை ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை தான் அஸ்திபாரமாக போட்டுக்கொள்ள வேண்டும். சபையினுடைய மூலோபதேசத்தையோ அல்லது மனுஷனால் உண்டாக்கப்பட்ட மூலோபதேசத்தையோ நாம் அஸ்திபாரமாக வைத்திருந்தால் அந்த அஸ்திபாரத்தை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதாளத்தின் வல்லமையில் அந்த அஸ்திபார கல்லையும் வேக வச்சிரும், அந்த அஸ்திபாரத்தையும் நாசம் பண்ணிடும். அந்த பாதாளத்தின் வல்லமையில் ஜெயம் கொள்ளக்கூடிய தகுதி எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பாறையாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் அஸ்திபாரம் போடுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஒருவன் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை அடிப்படை உபதேசமாக வைத்திருக்கும் பொழுது அவனுடைய இருதயத்திலிருந்து வருகிற எண்ணங்கள் அவனை சேதப்படுத்தாது, மாறாக அவனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் அழிக்கப்பட்டு அது நன்மையாக மாற்றப்படும். ஆகவே இன்றைக்கி பாதாளத்தினுடைய வல்லமைகள் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இன்றைக்கி மனுஷனால் உருவாக்கப்பட்ட மூல உபதேசங்கள் பார்த்திங்கன்னா அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே அவனுடைய அவன் போட்ட மூல உபதேசங்கள் அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது. சங்கீத புலம்பல் 4:11-16 போதும். அப்போ ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் செய்கிற பாவத்தினால் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அக்னியை அனுப்புகிறார். அந்த அக்னி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, சீயோனுடைய அஸ்திபாரத்தை பட்சித்து போடுகிறது. இன்றைக்கி நாங்கள் தான் சீயோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆவிக்குரிய நிலைமையில் நாங்கள் தான் வளர்ந்துருக்கோம் வளர்ந்துருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறவங்க மத்தியில் நிறைய தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் செய்கிற பாவத்தினால தேவனுடைய வல்லமையில் அக்கினி அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பின் அக்கினி அவர்களை சுட்டெரிக்கிறது. அப்படி சுட்டெரிக்கும் போது அவருடைய அஸ்திபாரங்கள் பாழாய் போகிறது. இன்றைக்கி நிறைய பேருடைய அஸ்திபாரங்கள் ஒன்றுமில்லாமல் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படின்னா கிறிஸ்தவ சபைகள் போட்ட அல்லது மனிதனால் போட்ட அஸ்திபாரங்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிறானா அல்லது கிறிஸ்துவின் நித்திய ஜீவன் வார்த்தைகள் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கானா அல்லது சுயமான வார்த்தைகள் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கானாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாளானது கிரியிலே வழங்கப்படணும். அப்படின்னா அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளே அவனுடைய அஸ்திபாரத்தை அது பரிசோதிக்கும். தேவனுடைய வார்த்தைகளின்படி அல்லது நித்திய ஜீவ வார்த்தைகளின்படி அஸ்திபாரம் போட்டிருந்தால் அந்த அஸ்திபாரம் நிலை நிற்கும். அப்படி இல்லைன்னா மனிதனால் போடப்பட்ட அஸ்திபாரமாக இருந்தால் இந்த பாதாளத்தின் வல்லமைகள் கண்டிப்பாக அது அவைகளை மேற்கொள்ளும் அல்லது அவைகளை சுட்டெரிக்கும். அஸ்திபாரத்தையும் சுட்டெரிக்கும், அதுக்கு மேலே கட்டியிருக்கிற கட்டடத்தினுடைய பல பாகங்களையும் சுட்டெரிக்கும். இன்றைக்கி ஊழியத்தில் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் வந்து என்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து வழி விலகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே அவர்களுடைய கட்டின அந்த கட்டிடத்தினுடைய வேலைப்பாடுகளை அது சுட்டெரித்து போடும். அதனால் என்றைக்கும் எப்பொழுதுமே கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ இப்படி நிலைத்திருக்கும் போது அவனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அல்லது இருதயத்தினுடைய பாவங்கள் வெளியே வராமல் இருதயத்தில் சுத்திகரிக்கப்பட்டு அது தேவனுடைய மகிமைக்காக மாறுவார்கள். இப்படி கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பாதாளத்தினுடைய வல்லமைகள் வாய் வழியாக இருதயத்திலிருந்து வெளியே வந்துடும். உபாகமம் 32:21-25 உபாகமம் 32:21-25
பயங்கரமும் வாலிபனையும் கண்ணியையும் குழந்தைகளையும் நரந்த கிழவை அப்ப என்ன கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்ருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருக்கிறதினால் நான் அவர்களை
போதும் சோத்திரம். அப்போ இங்கே வந்து தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா மாயை பின்பற்றி போவார்கள். மாயைன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாளில் இல்லாமல் போகிறது, கொஞ்ச நாள் வரைக்கும் தான் பூமியில் இருக்கும், அது எல்லாம் மாயை தான். கொஞ்ச நாள் இருந்துட்டு பின்னால் அழிஞ்சு போகிறது எல்லாம் மாயை. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லா காரியமுமே மாயை தான். பணம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அழிஞ்சு போயிடும். சரீரத்தினுடைய பலன் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமுமே குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ மாயினால் எனக்கு கோபம் உண்டாக்கி அப்படின்னு திடீர்னு ஒரு 50 சபை கட்டிட்டேன், 100 சபை கட்டிட்டேன், 1000 ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்திட்டேன் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். இப்படி பெருமை வரும்போது இப்படி கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லாமல் போகிற இந்த காரியங்கள்னாலே தேவனை கோபப்படுத்துகிறபடினால் அப்படின்னா மாயான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டபடினால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இது தேவனிடத்துலேருந்து எங்களுக்கு வந்த ஆசீர்வாதம், எங்களுடைய நற்கிரியின்படி ஆண்டவர் எங்களுக்கு செஞ்ச ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தையே ஆராதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் வளர்ந்த சபைகள். இப்படி வருகிற சமயத்தில் இந்த மாயையை பின்பற்றி மாயைக்கு ஆராதனை செய்தபடியினால் தேவனுடைய கடுங்கோபமாகிய தேவனுடைய காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வருகிறது. எழும்பி வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் பச்சிக்குது, பர்வதத்தையும் பச்சிக்குது, அந்த பர்வதத்தினுடைய அஸ்திபாரத்தையும் பச்சிக்குது, எல்லாத்தையும் பச்சிக்குது. பச்சிக்கிறது மட்டுமல்லாமல் தேவன் அவர்களுக்குள்ளே என்ன பண்ணுறாருனா இந்த கொடிய
மிருகங்களின்
இது என்னவா இருக்கு சொல்லுங்க பாப்பா, யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். துஷ்ட மிருகங்களுடைய பல்லு எல்லாத்தையும் ஆண்டவர் விட்டுட்டாரு, இந்த பள்ளம் மட்டும் போட்டாரு, என்னவா இருக்கும். ஆமா, ரொம்ப கேடுகட்ட நிலைமையில மற்றவங்க கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கிற நிலைமையில வார்த்தைகளை பேசுவது. தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா வாயின் வார்த்தைகள் தாறுமாறாக இருக்கும். தேவ ஜனங்கள் தேவனுடைய காரியங்களை விட்டு வழி விலகி போயிருக்கிறார்கள் அல்லது கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தில் நிலை நிற்காமல் சுயமாக அஸ்திபாரம் போட்டிருக்கிறார்கள் அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை பட்சித்து அழிக்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்கலான்னா இந்த பாதாளத்திலிருந்து வருகிற வல்லமையின் வார்த்தைகள் அல்லது இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் மிகவும் கசப்பும் கொந்தளிப்பும் அசுத்தமான வார்த்தைகளாக இருக்கும். நீங்கள் அநேக கிறிஸ்தவங்களை அப்படி பார்த்துருக்கலாம், நிறைய ஊழியக்காரங்களையும் பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா என்ன பேசுறதுன்னு சொல்லி தெரியாது. அப்படியாக கொடிய துஷ்ட மிருகங்களுடைய விலங்குகளுடைய பற்கள் அப்படின்னா துஷ்ட மனுஷர்கள் பேசுகிற மாதிரி வாயின் வார்த்தைகள் இருக்கும். அப்புறம் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு மனுஷன் ஆவியில் செத்து போயிடுவான். ஐயோ ஐயோ எப்படி விஷம் நிறைஞ்சதாக இருக்குது, ரொம்ப மனுஷனை வந்து சேதப்படுத்துகிறதா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடியமான வார்த்தைகளை கொண்டு விஷமுள்ள வார்த்தைகளை கசப்பான வார்த்தைகளை பேசுவது. இப்படியாக தேவ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற சமயத்திலே அவருடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளே அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதற்காக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அதனால் ஒருத்தன் இந்த ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய பாவத்தினுடைய காரியங்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது இருதய சிந்தனைகள் அவனை சேதப்படுத்தாமல் இருக்குவதற்கு அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை உபதேசங்களை அவன் அஸ்திபாரமாக பின்பற்ற வேண்டும். அப்போ பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை நாம் சுத்தமாக்கிடுறோம், ஆனால் பாத்திரத்தினுடைய உட்புறம் சுத்தமாகாமல் இருக்கிறது. அந்த பாத்திரத்தினுடைய உட்புறம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அசுத்தங்களினாலும் எலும்புகளினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் பாத்திரத்தினுடைய உட்புறம் சுத்தமாக்கப்படும். இல்லாட்டினா பாத்திரத்தினுடைய உட்புறம் அழுக்காகவே தான் இருக்கும், அந்த அழுக்கு என்னைக்கு வெளியே வருதோ அன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை அது சேதப்படுத்தும். ஆமாம், அதனால் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை இருதயத்திலிருந்து வெளியில் வராமல் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை அடிப்படை உபதேசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் இருதய சிந்தனைகள் ஒரு மனுஷனை சேதப்படுத்தாதபடி காக்கும். அப்படி இல்லைன்னா மனுஷனால் போடப்பட்ட உபதேசங்கள், மனுஷனால் போதிக்கப்பட்ட அஸ்திபாரங்கள் அல்லது சபையினால் போடப்பட்ட மூல உபதேசங்கள் எதை அடிப்படையாக வைத்திருந்தாலும் சரி, இருதயத்திலிருந்து வருகிற சிந்தனைகள் அந்த அஸ்திபாரத்தை சேதப்படுத்திவிடும். அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டின எல்லா ஆசீர்வாதங்களையும் அது அழித்துவிடும். ஏன்னா அக்கினி வந்து பட்சிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதே மாதிரி வாயின் வார்த்தைகள் தாறுமாறாக போச்சுன்னா அஞ்சு வருஷம் பழகியிருப்பான், 10 வருஷம் பழகியிருப்பான், பிராண சிநேகிதனாக இருப்பான், அப்புறம் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருப்பான். எப்படி இருந்தாலும் அந்த அக்கிரம மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பேசி வரும் பொழுது இந்த பாதாளத்தினுடைய வல்லமைகள் வெளிப்பட்டு ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தையும் அவனுடைய எல்லா உருவாக்கின எல்லா காரியங்களையும் அழுத்திவிடும். 1 கொரிந்தியர் 3:10-17 கிறிஸ்துவனுடைய மூலோபதேசம் வந்து ஒரே ஒரு மூலோபதேசம் தான் இருக்குது, அது கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள். இந்த கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் இல்லாமல் வேறொரு அடிப்படை உபதேசத்தை ஒரு மனசுனாலும் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தானா அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள் அல்லது அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த பாதாளத்தின் வல்லமைகள் அந்த அஸ்திபாரத்தை வேக வச்சிடும். அல்லது உண்மையாகவே ஒரு மனுஷன் கிறிஸ்துவனுடைய நித்தியஜீவ வார்த்தைகள் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறான், அவன் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நித்தியஜீவ வார்த்தைகளை விட்டு வழி விலகும் பொழுது அவனுடைய இருதயத்திலிருந்து பாதாளத்தின் வல்லமைகள் புறப்பட்டு வெளியே வந்தால் அவன் கட்டினவைகளை அக்னியானது வெந்து போக செய்யும். அதனால் அஸ்திபாரம் நிலை நிற்கும், ஆனால் இவ்வளவு நாள் செஞ்ச வேலைகள் சேதமடைந்து விடும். ஆனால் வெளியேறப்பட்ட கல், பொன், வெள்ளி இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அக்னி வந்ததுன்னா கூட அக்னியில் வந்து உருகி அது வேறொரு நிலைமையில் நிற்கும். ஆனால் மரம், வைக்கோல், புல் இந்த மாதிரி போட்டு கட்டியிருந்தானா கம்ப்ளீட்டாக சாம்பலாகி போயிடும். அதனால் ஊழியத்தில் வந்து கிறிஸ்துவாகிய நித்தியஜீவ வார்த்தைகள் இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை ஒரு நாளும் போட முடியாது. அப்படி போடப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல் அவன் கட்டின காரியங்கள் எத்தன்மை உள்ளது என்பதை அவனுடைய ஒவ்வொரு நாளும் அவன் செய்கிற கிரியில் நிமித்தமும் அவன் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமும் அந்த அக்னியானது ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து கொண்டே இருக்கும். அப்போ நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வந்தால் அது அக்னியை போல வரும். அது தேவனுடைய வார்த்தைகளினாலே நிரம்பி பேசும் பொழுது அது அக்னியை போல வெளியே வார்த்தைகள் வெளிப்படும். அதே மாதிரி தீய எண்ணங்கள்னாலும் அசுத்த ஆவிகள்னாலும் இப்படி நிறைந்து நாம் பேசும்போது அது அக்னியை போல தான் வரும். இந்த அக்னி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்னி நாம் உருவாக்குன எல்லா காரியத்தையும் சேதப்படுத்திடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் வருகிற அக்னியானது மற்றவர்களை மனம் திரும்புவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் உபயோகமாகும். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து கெட்ட எண்ணங்களோடும் அசுத்த ஆவிகளோடும் வெளியில் வருகிற வார்த்தைகள் அந்த அக்னியை போல வெளிப்பட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் அவனுடைய ஆயுள் சக்கரத்துக்கு தீ கொளுத்து விடுகிறது. அப்போ பாதாளத்தினுடைய வாசல் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாய் தான். சாதாரணமாக சொல்லுவாங்க, தவளை தன்னுடைய வாயினால் கெட்டதும்பாங்க. நம்ம வாயை அடக்கிட்டோம்னா எல்லா ஆசீர்வாதமும் தானாக வரும். நம்ம பாட்டுக்கு இல்லாதெல்லாம் உளறிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கெடுத்துக்கிட்டே இருக்கன்னு அர்த்தம். அதனால் தன் வாயை விரிவாக திறக்கிறவன் கலக்கமடைவான். அப்படி இருதயம் கலங்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி கலங்கிற பிரச்சனை இருக்காது. இந்த பாதாளத்தினுடைய வல்லமைகள் வெளியே வராது. வெளியே வந்தாலும் அது வந்து மற்றவர்களை தீட்டுப்படுத்தாது. இப்படியாக நாம் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது இருதயத்தினுடைய எண்ணங்கள் சிறப்பட்டு நல்ல எண்ணங்களாக மட்டும்தான் வெளியே வரும். கெட்ட எண்ணங்களாக அப்படியே வெளியில் நம்ம இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் பேசிட்டோம்னா எப்படி இருக்கும், அது யாருமே கேட்க முடியாது. அப்போ அந்த எண்ணங்களை வந்து மறுரூபமாக்குவது அல்லது சுத்திகரிப்பது யாருடைய வேலைன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் தான் அந்த இருதயத்தினுடைய எண்ணங்களை சுத்திகரித்து நல்ல வார்த்தைகளாக வெளியே கொண்டு வருவது. அதனால் நாம் வந்து கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரமாக போட்டிருக்க வேண்டும். அதே சமயம் நம்ம நற்கிரியைகள் செய்யும் பொழுதும் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளின் அடிப்படையில் தான் நற்கிரியைகள் செய்ய வேண்டும். நம்ம நற்கிரியை செஞ்சு வளர்ந்து வரும்பொழுது நான் தான் இவ்வளவு செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பெருமை நம்மளுக்குள்ளே வந்து திடீர்னு பாதாளத்தின் வல்லமைகள் அப்படின்னா இருதயத்திலிருந்து கெட்ட எண்ணங்கள் அசுத்தமான வார்த்தைகள் வெளியே வந்தால் நாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கட்டின அல்லது செஞ்ச நற்கிரியிலை இந்த பாதாளத்தின் வல்லமையில் அழித்து போடும். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய அப்படின்னா கிறிஸ்துவனுடைய மூல உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் நன்மையான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போ இருதயத்தினுடைய எண்ணங்கள் சிறப்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அப்போ இருதயத்தில் எல்லா எண்ணங்களும் தான் வரும். அது இருதயத்தில் கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தடுக்க முடியாது. ஆனால் அப்படி வந்தாலும் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை நாம் பின்பற்றும் பொழுது இந்த இருதயத்தினுடைய எண்ணங்கள் மறுரூபமாக்கப்பட்டு அல்லது சுத்திகரிக்கப்பட்டு நன்மையான வார்த்தைகளாக வெளியே வருகிறது. கலாத்தியர் 5:16-21 கலாத்தியர் 5:16-21
பிள்ளைய சூனியம் பதை பிள்ளைய சூனியம் பதைகள் விரோதங்கள்
பொறாமைகள், கொள்ளைகள்,
எண்ணங்கள் அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னா பாதாளத்தினுடைய வல்லமைகள், பாதாளத்தினுடைய வல்லமைகளுக்கும் தேவனுடைய ஆவிக்கும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. பாதாளத்தில் இருக்கிற இந்த மாம்சத்தினுடைய எண்ணங்களுக்கும் தேவனுடைய ஆவிக்கும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்போ இந்த ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது எப்படி வந்து நல்ல நிலைமையில மாற்றி எடுக்க முடியும்? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஆவியினுடைய கிரியைகளாக மாற்றப்படும். அதனால் நம்முடைய இருதயத்தில் வந்து போராடுகிற மாம்சத்தின் சிந்தனைகளை கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை கொண்டு தீமையை நன்மையினால் ஜெயங்கொள்ளும் போது மட்டும்தான் ஆவிக்குரிய கிரியைகளாக மாறுகிறது. அப்போ இந்த ஆவியினுடைய கிரியைகள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளில் தான் இந்த ஆவியின் கிரியைகள் இருக்கிறது. சபையினுடைய மூலோபதேசத்திலேயோ அல்லது மனுஷனால் போட்ட அஸ்திபாரத்திலேயோ இந்த ஆவியின் கிரியைகள் இல்லை. அப்போ ஆவியின் கிரியைகள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளில் மட்டும்தான் ஆவியின் கிரியைகள் வாசம் பண்ணுகிறது. அதனால தான் அந்த ஆவியின் கிரியிலும் மாம்சத்தின் கிரியிலும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்போது இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஆவியின் கிரியில் எங்கிருந்து வெளிப்படுகிறது? கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறது. அப்போ இந்த ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிற காரியங்களில் எப்படி சமன்படுத்துவது என்றால் தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசமாக இருந்தால் இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் கட்டுப்படுத்தப்படும் அல்லது மறுரூபமாக்கப்படும் அல்லது சுத்திகரிக்கப்படும். அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் மாம்சனுடைய கிரியைகளாகவே வெளியே வந்துடும். அப்போ என்ன பண்ணுதுன்னா அது அவனுடைய ஆசீர்வாதத்தை அது தீட்டுப்படுத்துகிறது. முதலாவது அவனுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது, ரெண்டாவது மற்றவருடைய சரீரத்தையும் அது தீட்டுப்படுத்துகிறது, மற்றவருடைய இருதயத்தையும் அது வேதனையை உருவாக்குகிறது. தேவனுடைய ஆவி கொண்டு வர முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவியினால் அந்த எண்ணங்களை வந்து மறுரூபமாக்கலாம். நாம் மறுரூபப்படுத்தலாம். அந்த நியாய தீர்ப்பு அனுப்பி தீமையை நன்மையினாலே ஜெயங்கொள்ளலாம் அல்லது சுத்திகரிக்கலாம். அப்படி தான் வந்து நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படுகிறது. ஆமாம், ரோமர் 8:5-11 வரை வாசிப்போம்.
கீழ்படியாமலும் இருக்கிறது. மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தமும் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவமுள்ளதாய் இருக்கும்.
போதும். இப்போ இருதயத்தினுடைய சிந்தனைகள் அசுத்தமுள்ளதாக தான் இருக்குது, நம்ம பிரதர் முதல்ல கேட்ட மாதிரி. ஆனால் தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசமாக இருந்தால் அந்த பாவத்தினுடைய கிரியைகளை நம்மளால் அழிக்க முடியும். இருதயத்திலே அழிச்சிடலாம். பாதாளத்தின் வாசலை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னால் பாதாளத்திலேயே அந்த சிந்தனைகளை நம்ம உருமாற்றி எடுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதாளம்தான் அந்த மூரூபத்தை மாற்ற இடம். நன்மையாக இருக்கிற காரியத்தை தீமையாக மாற்றுற இடமும் பாதாளம்தான். தீமையாக இருக்கிற இடத்த நன்மையாக மாற்றுற இடமும் பாதாளத்தான். எல்லாமே பாதாளத்தால் தான் உருமாற்றம் அடைகிறது. எல்லாரும் பாதாளத்தின் வழியாக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆமாம், அப்படி வரக்கூடாது. ஆமாம், நல்ல மரம் கெட்ட கனியில் கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியில் கொடுக்காது. அப்படி கொடுக்க வைக்கணும்னா தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசமாக இருந்தால் மாம்சத்தின் கிரியைகளை நம்மளால் அழிக்க முடியும். அப்ப நம்முடைய இருதயத்தில் அழிக்கும் போது நம்மளுக்கு தான் தெரியும் அந்த மாம்சம் கிரியில் அழிச்சத, மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்களுக்கு நன்மையான வார்த்தைகள் தான் வெளியே வரும், நற்கிரிகள் மட்டும்தான் வெளிப்படும். அதனால் நம்முடைய இருதயம் வந்து அசுத்தமான இருதயம் தான், கெட்ட இருதயம் தான், கெட்ட காரியங்களை யோசிக்கிற இருதயம் தான், பரவாயில்ல. ஆனாலும் நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் செயலாவது வார்த்தையிலையாவது வெளிப்படாமல் நாம் பார்த்துக்கணும். அப்போ அது பார்த்துக்கிறதுக்கு யார் உதவி செய்கிறான்னா, தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இருதய சிந்தனைகள் கட்டுப்படுத்தப்பட்டு, அந்த கெட்ட கிரியைகள் கட்டுப்படுத்தப்பட்டு நன்மையான கிரியைகளாக மாற்றி அமைக்கப்படுகிறது. அதனால் கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த காரியம் நடக்கும். அப்போ இருதயத்திலேருந்து வெளிப்படுகிற காரியங்கள் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை அவனே தீட்டுப்படுத்துகிறான், வேறு யாரும் கெடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ மார்க்க பேதங்கள் நம்ம வாசித்த அதில் மார்க்க பேதங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் போடுற அஸ்திபாரம் அல்லது மனுஷனால் போடப்பட்ட சபையினுடைய மூல உபதேசங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மார்க்க பேதங்கள். நாங்கள் இந்த இதில் நிலை நிற்கிறோம், நாங்கள் இந்த உபதேசத்தில் நிலை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மார்க்க பேதங்கள் பிரிவினைகளை உண்டாக்கி வச்சுட்ருக்குது. இந்த பிரிவினைகள் எல்லாமே வந்து தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி அவர்களே வாசமாக இருந்தால் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள். அப்போ அங்கே மார்க்க பேதம் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது, சண்டைகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. இன்றைக்கி இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவ ஜனங்கள் மத்தியில் தான் இன்றைக்கி இது எல்லாமே இருக்குது. பிரிவினைகள், சண்டைகள், மார்க்க பேதங்கள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சபைக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போ எப்படி ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறது? அவனுடைய வாயினுடைய வார்த்தைகள்னாலேயே அவனை கெடுக்கிறது, அவனுக்கு அவனே சூனியம் வச்சுக்கிறது. அவன் வாய்க்கு இடம் கூடாது. உன்னுடைய வாயினாலேயே உன்னுடைய நன்மையான காரியங்களை நீயே கெடுக்கிற. கடைசியில் தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்று நீ பின்னால் சொல்லாத, அது பேசுறதுக்கு முன்னாலே யோசனை பண்ணணும். நான் தவறுதலாக செஞ்சிட்டேன் பேசிட்டேங்கிற அந்த வார்த்தைக்கே இடம் இல்லை. கண்டிப்பான நியாய தீர்ப்பு தான். ஆமாம், இல்லை. அதனால தான் ஓசியால் நம்ம வாசித்தோம், மனமாறுதல் என் கண்களுக்கு அருவாறுப்பாக இருக்கிறது, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மன்னிப்புன்னு நீ கேட்காத, நீ பேசுனது என்னவோ அதுக்குண்டான தண்டனை உனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சோத்திரம் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. ஆமாம், பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் இருந்தால் தான் அந்த தேவனுடைய ஆவியினால் அந்த மாம்சனுடைய கிரியைகள் அழிக்கப்படும். அப்படி இல்லைன்னு அழிக்கப்படாது. மனுஷனால் போடப்பட்ட மூலோபதேசங்கள் அல்லது சபையினால் போடப்பட்ட மூலோபதேசங்கள் இருந்ததுன்னா அந்த மாம்சனுடைய கிரியையில் அதை அழிக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த வல்லமை இல்லை. எப்படி பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணமோ அதே மாதிரி பாதாளத்தின் பலன் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள். அந்த கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அந்த பாதாளத்தினுடைய வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாதாளத்திற்கு மரணத்திற்கு உண்டான திறவுகோள்களை நான் வைத்திருக்கிறேன். அப்போ மனுஷனால் போடப்பட்ட உபதேசத்துக்கும் சபையினால் போடப்பட்ட மூல உபதேசத்துக்கும் பாதாளத்தினுடைய திறவுகோள் கிடையாது. காரணம், பாதாளத்தினுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள மார்க்க பேதங்கள் வரும், பிரிவினைகள் வரும், சண்டைகள் வரும். வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நாளுக்கு நாள் அவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து வீணாக போயிடும். சபை பிரிஞ்சு 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 நிறைய பிரிவுகள் வந்து உருவாகி எல்லாம் இவங்களுக்குள்ளேயே கலகம் ஆயிரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கவில்லை. அந்த தேவனுடைய ஆவி வாசமாக இருப்பதற்கு கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரோமர் 8:1-4.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்துப்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய தாவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்றே. அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார்.
போதும். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாம் வந்து நியாயப்பிரமாண நீதியில் தான் நிலைநிறுத்திருக்காங்க. ஆனால் அப்படி நியாயப்பிரமாண நீதியில் நிலைநிற்கும்போது ஆனால் அதுலேயும் பூரணம் அடைய முடியல அவங்களால. அப்போ அது பாவிகளுடைய பிரமாணம். அப்போது அன்றைக்கு வந்து பாவம் செஞ்சாச்சுன்னா அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு ஆட்டையோ மாட்டையோ தான் பலி செலுத்துறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து பாவ பலியாக மாறினதுனால அந்த நியாயப்பிரமாணத்தினால் செலுத்தப்பட்டுகிற பலிகள் நிறுத்தப்பட்டது. அப்போது இங்கே வந்து பாவத்திற்கு பலி வந்து மிருகத்தை செலுத்தாமல் பாவத்திற்கு வந்து இயேசு கிறிஸ்துவே பலியானார். அதே மாதிரி நம்முடைய பாவங்களுக்கு யார் பலியாகணும்? ஆமாம், அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு அவன் தான் பலி செலுத்துகிறோம். அப்போ அவனுடைய இருதயத்தில் எழும்புகிற எண்ணங்களை யார் பலி செலுத்தணும்னா அவன் தான் வந்து பலி செலுத்தணும். அப்போ ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கே அடிமையாயிருக்கிறான். அப்படின்னா தீமையை பலி செலுத்தினானா அவன் வந்து தேவனுடைய ஆவிக்கு அடிமையாயிருக்கிறான். தீமையை வந்து அவனால் பலி செலுத்த முடியாமல் தீமை அவனை மேற்கொள்ளுதுன்னா அவன் தீமைக்கு அடிமையாயிருக்கிறான். அப்படியாக நம்முடைய இருதயத்திலே வெளிப்படுகிற இருதய சிந்தனைகளை நாமே நம்முடைய இருதயத்திலே பலி செலுத்தி அதை நாம் நன்மையாக மாற்ற வேண்டும். அப்போ அந்த பாவங்கள் நம்மளை விட்டு அகன்று போகிறது, அல்லது அந்த பாவங்கள் பாவங்களாக வெளிப்படாமல் நன்மையான கிரியைகளாக வெளிப்படுகிறது. ஆதியாகமம் 4:6-7 வார்த்தைகளை வாசிப்போம். போதும். இங்கு நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 4:6 உன் முகநாடி ஏன் வேறுபட்டது. அப்போ காயினுடைய இருதய சிந்தனைகள் அவனை ஆட்கொள்ளுகிற சமயத்தில், அல்லது காயினுடைய பாதாள வல்லமைகள் வெளியே வரும் பொழுது, முதலாவது என்ன பண்ணுதுன்னா காயினுடைய முகத்தை கருக்குது. எப்படி பாதாளம் வந்து மூரூபத்தை மாற பண்ணுதோ அதே மாதிரி இருதயத்தினுடைய எண்ணங்கள் ஒரு மனுஷனுடைய வாய் வழியாக வரும்போது அவனுடைய முகத்தை அது கருக்குகிறது, முகத்தை மூரூபம் மாற பண்ணுகிறது. அவன் மூரூபம் மாற பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் சொல்கிறாரு எரிச்சல் வந்துடுது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்குது. அப்போ நன்மை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியல, என்னன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்குது. அப்போ அந்த பாவத்தை ஒன்றா நம்ம பலி செலுத்துகிறோம், அப்படி பலி செலுத்தாமல் இருந்தோம்னா அந்த பாவம் நம்மளை ஆட்கொள்ளும். அதனால தான் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கிறது, நீ அதை ஆண்டு கொள்வாய். அப்படின்னா நீ அதை பலி செலுத்தினா அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வரலாம். நீ பலி செலுத்தாமல் இருக்கும் பொழுது அந்த பாவம் என்ன பண்ணும்? உன்னை ஆண்டு கொள்ளும், உன்னை ஆட்சி செய்யும். அப்படியாக இருதய சிந்தனைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே வரும் பொழுது நாம் அவைகளை பலி செலுத்தினால் அது நம்மளுக்கு கீழ்பட்டு இருக்கும். நாம் அவைகளை பலி செலுத்தாமல் விட்டுவிட்டால் அந்த இருதய சிந்தனைகள் அல்லது எண்ணங்கள் அல்லது கிரியைகள் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை கீழ்ப்படுத்தும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பாவத்திலே தன்னுடைய சரீரத்திலே பாவத்தை பலியாக செலுத்தினார் என்பதற்கு நல்ல உதாரணமான வசனம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த காயினுக்கு சொன்ன ஆலோசனை, நன்மை செய்யலையா பரவாயில்ல, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற பாவம் என்ன பாவம் இருக்குதோ அந்த பாவம் பாவத்தை நீ ஆண்டு கொள்வாய். நீ ஆண்டு கொள்வாயின்னு சொன்னால் நீ பலி செலுத்தினா அது பலியாக இருக்கும், நீ பலி செலுத்தாமல் சும்மா வச்சுருந்தீங்கன்னா அது உன்னை ஆண்டு கொள்ளும். அதனால் தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள வாசமாக இருந்தால் மட்டும்தான் அதை பலி செலுத்த முடியும். அல்லது தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு பாவத்தை எப்படி ஜெயங்கொள்ளுவது அல்லது தீமையை எப்படி நன்மையினால் ஜெயங்கொள்ளுவது என்பது நம்மளுக்கு தெரியும். அப்படி கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் இல்லாமல் மனுஷனால் போடப்பட்ட மூல உபதேசங்கள் சபையினுடைய மூல உபதேசங்கள் இருந்தால் ஒரு பாவத்தை பலி செலுத்துவது எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ உடனே என்ன பண்ணுது, அந்த பாவம் தான் நம்மளை ஆட்சி செய்கிறது. யாக்கோப்பு 3:6 யாக்கோப்பு 3:6 அநீதி நிறைந்த உலகம் போதும். அப்போ மனுஷனால் எல்லா விதமான காரியங்களும் கட்டுப்படுத்தப்படுகிறது. உலக பூமியில் இருக்கிற எல்லா கொடிய விலங்குகளையும் மனுஷன் கட்டுப்படுத்துகிறான். ஆனால் மனுஷனுடைய நாவை கட்டுப்படுத்துறதுக்கு அவனால் முடியல. அப்போ அந்த பாதாளத்தினுடைய வல்லமைகள் அவனை மேற்கொள்ளுகிறது. அப்போ அந்த பாதாளத்தினுடைய வல்லமைகள் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை அவன் தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சமயத்தில் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் முதலாவது அவனுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது, ரெண்டாவது அவனுடைய ஆயுள் சக்கரத்துக்கு தீ கொளுத்தி விடுகிறது, மூன்றாவது என்ன பண்ணுதுன்னா அவன் இவ்வளவு நாள் செஞ்ச நற்கிரியைகளை அது எரித்து போடுகிறது, கடைசியில் நல்ல கிரிகளில் ஒன்று ரெண்டு அங்கே ரெண்டு இருந்ததுனா தான் ஏதாவது இருந்தனா தப்பி இருக்கும் கொஞ்சம். ஆனால் அஸ்திபாரமும் வேக வெந்து போயிடும். அப்படியாக நம்முடைய நாவே நம்மளுக்கு கேடு உண்டாக்குகிறது. ஆமாம், இப்போ பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசே வந்து மோசே பாதாளத்தினுடைய வல்லமைகளை கட்டுப்படுத்துறதுக்கு பிரமாணத்தை வாங்கினார், எல்லாம் செஞ்சார், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் ஆண்டவர் மோசேட்ட உன் கையில் இருக்குது என்னன்னு கேட்டார், கோல்னு சொன்னார். அந்த கோல் எடுத்துகிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போன்னு சொன்னார். இப்படி போயிட்டே இருக்கும்போது 40 வருஷம் அப்படியே வனாந்தரத்தில் பல விதமான காரியங்களை செஞ்சு 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 பல இடங்களில் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கும்போது பல இடத்துல பாவ அறிக்கை செஞ்சு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த ஜனங்கள் மேல் பொறுமையாயிரும் இரக்கமாயிரும்னு சொல்லிட்டு மோசே வந்து ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது மோசேயினுடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படுத்தப்பட முடியல. ஜனங்கள் தண்ணீருக்காக வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்தில் முடியல அவர்னால். அப்போ மோசேயினுடைய இருதய சிந்தனைகள் அவருடைய வாய் வழியாக வெளியே வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவன் அந்த கண்மலைக்கிட்ட பேச சொல்கிறாரு, மோசே என்ன பண்ணிட்டார்னு அடிச்சிட்டார் உச்சம். அப்போ அந்த பாதாளத்தினுடைய வல்லமைகள் தேவனுடைய ஆவியினால் கட்டுப்படுத்த முடியல. அந்த கோபத்தினால் பதறி பேசி அந்த கண்மலை அடிச்சிட்டார். அதனால் என்ன பண்ணார் மோசே வந்து மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாரா? மோசே சொல்கிறாரு, நான் எத்தனையோ தடவை இந்த காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கவில்லை. ஆமாம், இந்த காரியத்தை குறித்து நீ என்கிட்ட பேசாதேன்ட்டார். காரணம் என்னன்னு கேட்டேன்னா மன்னிப்பே கிடையாது. அதனால தான் ஓசியாவில் நாம் 13:10 வாசித்தோம், மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவாக இருப்பதாக. மன்னிப்பே கிடையாது. அதனால் மோசே வந்து கானான்குள்ளே பிரவேசிக்க போக முடியாமல் போய்விட்டது. அப்போ மோசேயுடைய எல்லா காரியங்களும் நல்ல காரியங்களாக இருந்தாலும் மோசேக்கு என்ன தண்டனை கொடுத்தாருன்னா, ஆனால் நான் பார்க்க முடியல. அதே மாதிரி தாவீது, தாவீது ரொம்ப நீதிமானாக இருந்தார். பாதாளத்தினுடைய வல்லமைகள் தன்னுடைய இருதய சிந்தனைகளிலிருந்து வெளிப்பட்டு அவைகளுக்கு பாவங்களாக மாறும் பொழுது என்ன நடந்தது? ஆண்டவர் வந்து அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாதையில் அனுப்பினார், அப்போ அங்கே தண்டனையில் அனுப்பினார். அதே மாதிரி சாலமோன் ராஜாவினுடைய இருதய சிந்தனைகள் கட்டுப்படுத்தப்படாமல் தேவனுடைய கற்பனைகளை விட்டு வெளியே வரும் பொழுது சாலமோன் ராஜாவினுடைய தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆமாம், சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தை சாலமோனே இடித்தார். சாலமோன் கட்டின தேவாலயத்தை யார் இடித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாலமோனே தான் இடித்தார். அப்போ கட்டும்போது ஆண்டவர் கட்டளையை கொடுக்குறாரு, நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சீன்னா இந்த தேவாலயத்தை வந்து எல்லா ஜனங்களும் பழித்து நிந்திச்சுட்டு போவாங்க, இப்படியே தேவனுடைய கோபாக்கினை எரிஞ்சுதுன்னு ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் ஆக்குவேன் ஆண்டவர் சொன்னார். அப்போ எருசலேம் தேவாலயத்தை கட்டினதும் சாலமோன் தான், எருசலேம் தேவாலயத்தை இடித்ததும் சாலமோன் ராஜா தான். எப்படி இடித்தார்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு சாலமோன் ராஜாவினுடைய இருதய சிந்தனைகள் தேவனுடைய ஆவியை மேற்கொண்டதோ அல்லது தேவனுடைய கட்டளைகளை மேற்கொண்டதோ, அன்னைக்கு தன் கையினாலே கட்டின தேவாலயத்தை தன்னுடைய கரத்தினாலே சாலமோன் ராஜா இடிக்கிறார். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் என்னென்ன காரியத்தை கட்டுறோமோ, ஆமாம், அது நம்மளே தான் ஒவ்வொரு நாளும் இடிச்சிட்டு இருக்கிறோம். அது கவனமாக நம்ம பார்த்துக்கணும். என்றைக்கு பாதாளத்தின் வல்லமைகள் நம்மளை ஜெயம் கொள்ளுகிறதோ அன்றைக்கு நம்முடைய கட்டின ஆசீர்வாதங்கள், நாம் செய்த நற்கிரியைகள் அளிக்கப்படுகிறது. அதனால் இன்றைக்கி வந்து மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், சண்டைகள் சபைக்குள்ளே ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் மேல் அஸ்திபாரம் போடவில்லை. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்துவ மதத்தில் இவ்வளவு சபை பிரிவுகள் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் மேல் அஸ்திபாரம் போட்டிருந்தான், போடப்பட்ட அஸ்திபாரம் ஆகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போட முடியாது. ஆனாலும் மீறி என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி நிறைய அஸ்திபாரம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த போட்ட அஸ்திபாரத்தை யார் இடிக்கிறாங்க? அந்தந்த சபையே, அந்தந்த பிரசங்கம் அவங்களே பண்ணி அவங்களே இடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களே அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் சபை பிரிவில் இருக்கிற ஜனங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த சபை வளர்ந்துருச்சு, இதுக்கு நிறைய பிரான்ச் இருக்குது, இதுக்கு 1000 பேர் வர்றாங்க, 2000 பேர் வர்றாங்க அப்படிங்கிறத நாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம். நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது? நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நம்முடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் அதிலே எவ்வளவு கட்டி இருக்கிறோம்? புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல் நம்ம அஸ்திபாரம் போட்டு அவளை நல்ல காரியங்களை கட்டுக்கிறோமா அல்லது மாயான காரியங்களை கட்டுக்கிறோமா அப்படிங்கிறத நாம் பரிசோதித்து கொண்டிருந்தால் அதிலே நிலை நிற்கும். நாம் நம்முடைய பாதாளத்தினுடைய வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ளும் பொழுது நாம் கட்டின காரியங்கள் அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய பாதாளத்தினுடைய வல்லமைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதய சிந்தனைகளை தேவனுடைய ஆவியினாலே நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றி அமைக்கலைனா நம்முடைய வாயை நம்மளுக்கு விரோதமாக சாட்சி சொல்லி நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.